இங்கே இந்த புத்தகத்தின் 19வது பக்கத்திலே ஒரு போராளி கூறுகின்றார். அதாவது பிறக்க போகிற பிள்ளை எழுதிய கவிதையாக அந்த கவிதை வருகிறது. கருத்தொருமிப்பும் புரிந்துணர்வுமற்ற இருவரின் உணர்ச்சிகளுக்கிடையே நான் உருவாகி இருப்பினும் என் உள்ள கிடக்கை பெரிது, உவகையுள்ள ஓர் உலகையே என் கண்கள் பார்க்க துடிக்கின்றன என்று. அதாவது எங்கள் தமிழ் சமுதாயத்தில் உள்ள ஒரு குறைபாட்டை அந்த இடத்தில் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அதாவது அம்மாவும் அப்பாவும் விரும்பியோ விரும்பாமலோ சேர்ந்திருப்பார்கள். அதாவது பேசி செய்கின்ற திருமணத்திலே கருத்தொருமித்த வாழ்க்கை இல்லறம் அமைவது மிகவும் மிகவும் துரதிருஷ்டம். அப்படியான ஒரு தம்பதிகளாக அவர்கள் இருந்தாலும் நான் விரும்புவதெல்லாம் என்னுடைய உள்ள கிடக்கையோ மிகப் பெரிது என்று ஒரு இடத்தில் ஒரு கவிதை, அந்த கவிதையை எழுதிய அம்புலி என்பவர் குறிப்பிடுகின்றார். அதேபோல் அந்த ஏயா என்ற ஒரு கவிதாயினி இந்த இடத்தில் கவிஞை என்று எழுதியிருக்கின்றார்கள். இந்த புத்தகத்தின் தலைப்பிலே கவிதாயினி என்று சொல்வதா, கவிஞர் என்று சொல்வதா, கவிஞை என்று சொல்வதா என்பதை ஆசிரியர் கே எஸ் துரை அவர்களிடம் தான் கேட்க வேண்டும். அவர் தன்னுடைய உரையில் அதற்கு ஒரு விளக்கம் தருவார். நான் ஒரு தடவை கவிஞர் என்று சொன்ன கவிஞர் தாமரை என்று சொன்னபோது ஒருவர் சொன்னார், இல்லை இல்லை கவிதாயினி என்றுதான் சொல்ல வேண்டும் என்று. எனக்கு இந்த இடத்தில் இன்னும் சிறு குழப்பம் இருக்கிறது, கவிஞர், கவிஞை, கவிதாயினி. ஆனால் இந்த இடத்தில் கவிஞர் என்றே கூறுவோம். அவர் அருமையாக ஒரு இடத்தில் கூறுகின்றார். அதாவது பேச்சு தமிழ், சாதாரண பேச்சு தமிழில் கூறுகின்றார். பிள்ளைக்கு சாப்பாடு வேலைக்கு வந்ததுவோ, சோறும் புளிமாங்காய் போட்ட சிறு மீன் குழம்பும் நான் தரட்டோ வாங்கோ என்று நின்றாள். அந்த கவிதை அந்த வரிகள் தொடங்குகின்ற வரிகள் எப்படி தொடங்குகின்றன என்றால், நடுங்குகின்ற பாதங்கள் நிலம் தொட மறுக்கின்ற நிலைமையையும் பாராது, ஒடுங்குகின்ற நிலை வருத்த ஓர் அன்னை மூதாட்டி அவள் அருகில் வந்து கேட்டாள், பிள்ளைக்கு சாப்பாடு வேலைக்கு வந்ததுவோ, சோறும் புளிமாங்காய் போட்ட சிறுமியின் குழம்பும் நான் தரட்டோ வாங்கோ என்று நின்றார். அதாவது களத்தில் நிற்கின்ற பெண் போராளியை பார்த்து ஒரு மூதாட்டி கேட்கின்ற அந்த கட்டத்தை எங்கள் கண் முன்னால் இந்த கவிதாயினை கொண்டு வருகின்றார். ஒரு வீடியோ படமாக கொண்டு வருகின்றார். அதை விட அந்த இடத்தில் சொல்லப்படுகின்ற அந்த புளிமாங்காய் போட்ட சிறுமியின் குழம்பும் உங்களுக்கு நினைத்து பார்க்கும் போதே நான் கூறுகின்றது அல்லவா, எத்தனையோ வகையான மாமிசத்தை நாங்கள் வெளிநாடுகளில் வந்து புசித்து விட்டோம். தினமும் ஒரு இறைச்சி சாப்பிடுவதற்கு எங்களுக்கு வசதி இருக்கின்றது இந்த புலம்பெயர் தேசத்தில். ஆனாலும் அந்த புளிமாங்காய் போட்ட சிறு மீன் குழம்பை நினைத்து பாருங்கள். அதை இத்தகைய கவிஞர்களால் தான் உங்கள் கண் முன்னால் கொண்டு வர முடியும். அந்தளவு அருமையான கவிதாயினிகளாக இவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இதில் ஒரு சிலர் சிறந்த கவிஞருக்குரிய இலக்கணத்தையும் கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய ஒருவர் ஆதிலட்சுமி என்பவர் பாரதிக்கே கடிதம் எழுதுகிறார். பாரதி, நீ சுதந்திரத்துக்காய் செக்கிழுத்த வா ஊசியை வாயார வாழ்த்தினாய். இங்கோ செக்கிழுப்பதற்காக சில வா ஊசிகள் சுதந்திரத்தை மறந்து சீமைக்கு ஓடுகிறார். பாரதி, உன் பாட்டை படித்துத்தான் இவள் பைத்தியமாகி போனாள். ஆம், அந்த செக்கிழுத்த, அதாவது வெள்ளைக்காரர்கள் கொண்டு போய் சிறையில் அடைத்து செக்கிழுக்க விட்டார்களாம் கப்பல் ஓட்டிய தமிழன் வ உ சிதம்பரம் பிள்ளை அவர்களை. அந்த சிதம்பர பிள்ளை வ ஊசியை வாயார வாழ்த்தினாய் பாரதி, ஆனால் இப்பொழுதோ செக்கிழுப்பதற்காக சில வ ஊசிகள் சுதந்திரத்தை மறந்து சீமைக்கு ஓடுகின்றார்கள். ஆனால் என்ன துரதிருஷ்டம் என்றும் சொல்ல முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தேவை, அவன் ஊரை விட்டு உலகத்தை திறந்து ஓடினான், எங்கு செக்கிழுப்பதற்காக சீமைக்கு ஓடினான். இதுதான் தமிழனுடைய தலைவிதி, தமிழனுடைய ஒரு துரதிருஷ்டமான ஒரு துப்பாக்கியமான நிலை. அதேபோல் பல இடங்களில் இந்த செம்மணி வந்து போகிறது. செம்மணி படுகொலைகள், செம்மணி புதைகுழிகள் என்றெல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த செம்மணியை இந்த பல இடங்களில் இவர்களையும் பாதித்திருக்கிறது, இந்த கவிதாயினிகளையும் பாதித்திருக்கிறது, இந்த போராளிகளையும் பாதித்திருக்கிறது. ஆகவே அதனால் தான் பல இடங்களில் இந்த செம்மணி புதைகுழியை பற்றியும் செம்மணி படுகொலைகளை பற்றியும் இந்த கவிதைகளில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதேபோல் இன்னும் ஒரு இடத்தில் சிறு வயது ஞாபகங்களை கொண்டு வருகின்றார்கள். அதாவது அந்த நாட்கள் அழகானவை இனிமையானவை என்று எழுதிய தூயவள் என்ற போராளி கூறுகின்றார், அந்த நாட்களை எண்ணி பார்க்கிறேன், நிச்சயமாக அவை இன்பமானவை. வேற எதுவும் புரியாத தெரியாத வேதனையை அறியாத வயதும் மனதும் உங்களை சிறு பராயத்துக்கு உங்களை அழைத்து செல்கிறார்கள். அதிலே எதிலுமே அக்கறையற்று தெரிந்த பார்ப்பவை எல்லாமே மகிழ்ச்சியை தோற்றுவித்த அந்த விடலை பருவம். நாங்களும் அந்த விடலை பருவத்துக்காகத்தான் இயங்குகின்றோம். அந்த எந்தவித கவலையும் இல்லாமல் டீமை சேர்க்கணுமா சேர்க்க கூடாதா, எந்த விதமான கவலையும் இல்லாமல், குடும்பத்திற்காக உழைக்கவே தேவையில்லாமல், அம்மா அப்பா தருகின்ற 50% 25% பெரிய பெரியதென்று வாழ்ந்த அந்த காலத்தை நாங்கள் இப்பொழுதும் நினைத்து இயங்குகிறோம் அல்லவா. அதே போல் அவரும் சொல்கிறார், எதிலுமே அக்கறையற்று திரிந்த பார்ப்பவை எல்லாமே மகிழ்ச்சியை தோற்றுவித்த அந்த விடலை பருவம். தோட்டத்தில் பயிர் செய்யும் அம்மாவரை பார்த்து வந்த நாட்டத்தினால் தம்பியோடு கூடி சோத்தரிசி தன்னை நிலம் கிண்டி விதைத்து விட்டு முளைக்கும் என்று காத்திருந்த விளைவினை பற்றி கனவுகள் கண்டிருந்த கவலையற்ற அந்த நாட்கள், அதே வாழ்க்கையை அதே நிலைமைகளை நாங்களும் இப்பொழுதும் நினைத்து நினைத்து இயங்குகிறோம் அல்லவா. அதை அழகாக தன்னுடைய கதையிலே தன்னுடைய கவிதையிலே இந்த தூயவள் என்ற ஒரு கவிஞை கொண்டு வந்திருக்கின்றார். இதே போல் இன்னும் ஏராளம் கவிதைகள் இதிலே அரவாசி அண்ணன் ஆதவன் அவர்கள் எனது அறிமுக உரையிலே அரவாசி கவிதைகளை பற்றி கூறிவிட்டார். ஆகவே மன்னிக்க வேண்டும், ஸ்ரீதரன் திருநாவுக்கரசு அவர்கள் கூறியிருக்கின்றார். ஆகவே மேலதிகமாக நானும் இந்த கவிதைகளையே திரும்ப திரும்ப கூறி உங்களை வெறுப்பேற்ற விரும்பவில்லை. இப்பொழுதும் சிறுவயது ஞாபகங்களை கொண்டு வருகிற இன்னொரு கவிதையை கூறி முடிக்க விரும்புகின்றேன். நிழல் விரிக்கும் நினைவுகள் என்று மறுபடி அதே ஆதிலட்சுமி தான் எழுதியிருக்கிறார். பக்கம் 48, அந்த புளிய மரத்தடியில் தான் ஐஸ்கிரீம் விற்கும் தாத்தா நிற்பார். முன்னால் விரிந்திருக்கிறதே மைதானம், அங்கேதான் நாங்கள் புழுதி குடித்து விளையாடுவோம். நாங்கள் புழுதியில் விளையாடினால் என்னுடைய அம்மா சொல்லுவார், டேய் புழுதி குடிக்காதேடா, புழுதி குடிக்காதேடா, காமால வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இங்கே அதே இயல்பான யதார்த்தமான வார்த்தை இங்கே விரிகிறது. அதே மைதானத்தில் தான் நாங்கள் புழுதி குடித்து விளையாடுவோம். மைதானத்தின் வடமேற்கே மூலையில் உட்கார்ந்திருக்கிறதே வைரவர் சூலம், அதற்கு முன்னால் தான் செருப்புகளை கலட்டி வைப்போம். உங்களுக்கு உங்களூர் வைரவர் கோயில் ஞாபகம் வருகிறதா இல்லையா? இந்த கவிதையை கேட்கும் போது இதை பற்றி எல்லாம் கூறிக்கொண்டு வந்தவர் கடைசியாக இந்திய ராணுவம் வந்து என்ன அட்டூழியம் செய்தது, என்ன என்ன அட்டகாசம் செய்தது என்பதை பற்றி எல்லாம் இந்த கவிதையிலே குறிப்பிடுகிறார்கள். இறுதியாக நான் கூற விரும்புவதெல்லாம், இத்தகைய முயற்சிகள் தொடர வேண்டும். அடுத்ததாக இந்த கவிதை நூலிலே ஒரு கவிதை, அந்த வாழ்க்கை இனிய பாடலாகட்டும், வாழ்க்கை வந்து இனிய பாடலாகட்டும் என்ற ஒரு கவிதை வரும். அந்த கவிதையை அம்புலி என்றவர் எழுதியிருப்பார். அந்த அந்த வரி வந்து மிகவும் அழகாய், இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய கரண் நடராசா அவர்களுக்கு எனது உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அண்ணன் யோகராஜா அவர்கள் வரவேற்புரை வழங்கும் போது பாரத கதையிலிருந்தும் சில சம்பவங்களை எடுத்து காட்டினார். அதே போல் நானும் இந்த இடத்தில் கரண் அவர்களுடைய இந்த கரண் எனக்கு அளித்த இந்த கௌரவத்துக்கு நான் நன்றி கூறி தலை வணங்குகின்றேன். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வு தமிழாக இருக்கட்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
உங்களது விமர்சன உரைக்கு நன்றி திரு லிங்கதாசன் அவர்களே. வளர்ந்து வருகின்ற வளர துடிக்கின்ற ஒரு ஊடகவியலாளர் திரு லிங்கதாசன். ஆகவேதான் அவர் நீண்ட நேரம் தன்னை பற்றிய முன்னுரைக்காக எடுத்துக்கொண்டார் என்று நான் நினைக்கிறேன். நான் போராட்டத்தோடு சம்பந்தப்படாதவன் என்ற ஒரு கருத்தை இங்கே முன்வைத்தார். இதைத்தான் நாமும் எதிர்பார்க்கிறோம். போராளி பெண்களால் எழுதப்பட்ட கவிதைகளை போராட்ட களத்துக்கு வெளியில் இருப்பவர்கள் எப்படி விமர்சிக்கிறீர்கள் என்று அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை இங்கே அழைத்திருந்தோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.